தொள்ளாயிரத்தி 1920 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் சுவாமி விவேகானந்தர் பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். வங்கத்தில் ஒரு பிள்ளை சூரியன். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு தரித்திர நாராயணனுக்கு செய்யும் சேவையே ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யும் பாத பூஜை என்று கூறி அவ்வாறே வாழ்ந்தும் காட்டிய மகாபுருஷர் சுவாமி விவேகானந்தர் சிறந்த சீர்திருத்தவாதி, மனிதருள் வேறுபாடுகளை சாடிய ஆன்மீகவாதி, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என எண்ணிய பொதுவுடைமைவாதி, இந்தியாவின் உயர்வு பற்றியே எப்போதும் சிந்தித்த சிந்தனாவாதி என எப்படி வர்ணித்தாலும் இவருக்கு பொருத்தமானதே. இந்து மதத்தின் பெருமையை மீட்டெடுத்து அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டி புத்தொழி பாய்ச்சி உலகின் பார்வையை இந்தியாவின் மீது திரும்ப வைத்த உத்தம ஞானி. இவர் கல்கத்தாவில் ஜனவரி 12 1863 நாளன்று விஸ்வநாத் தத்தா புவனேஸ்வரி தேவி இணையருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. செல்வமாக நரேந்திரா, நரேன், வீரேஸ்வரன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. பெயர் கேட்டவாறு சிறு வயதிலேயே வீரமுடையவன், யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவன் நரேந்திரன். சகோதரிகளிடம் குறும்பு செய்வதும் சக சிறுவர்களோடு வீர விளையாட்டுகள் விளையாடுவதுமாக வளர்ந்தான். தாய் மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராண இதிகாச கதைகளை கூறுவார். நரேன் மனமொன்றி கேட்பான். சிறு வயதிலேயே தியானம், ஜபம் போன்றவை இயல்பாக கைகூடின நரேனுக்கு. சிவன் முன் தியானம் செய்ய மிகவும் பிடிக்கும் நரேனின் தியானம். ஒரு முறை அவனும் அவனது நண்பனுமாக சேர்ந்து சீதா ராமர் விக்கிரகம் ஒன்றை வாங்கினர். வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் மாடியில் தனது தனி அறைக்கு அதை எடுத்து சென்றான் நரேன். அதற்கு பூமாலை சூட்டி பூஜித்தான். பின் அறையை பூட்டிவிட்டு கண்மூடி தியானத்தில் அமர்ந்தான். நேரம் ஓடியது. வெகு நேரமாக நரேந்திரனை காணாமல் வீட்டில் உள்ளவர்கள் தேட ஆரம்பித்தனர். பல இடங்களில் தேடிய பின் மாடி அறையில்தான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கதவை தட்டினர். நரேந்திரன் கண் விழிக்கவில்லை. தன்னை மறந்து இறை உணர்வில் ஒன்று இருந்தான். உடனிருந்த நண்பன் பயந்து போய் கதவை திறந்துவிட்டு ஓடிவிட்டான். ஆனால் நரேந்திரன் எதற்கும் கண் விழிக்கவில்லை. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. வெகு நேரம் கழித்தே அவன் கண்களை திறந்தான். இதை கண்டு அவர்களுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இல்லத்திலேயே நரேனுக்கு கல்வி போதிக்கப்பட்டது. பின்னர் பள்ளியில் சேர்க்கப்பட்டான். ஆங்கிலம், வங்கமொழி இரண்டிலும் வல்லவனானான். துவக்க கல்வியை முடித்த பின் உயர்கல்விக்காக மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். பின்னர் ஜெனரல் அசம்பிளி கல்லூரியில் சேர்க்கப்பட்டான். மேலை நாட்டு தத்துவம், அறிவியல், வரலாறு, மனித குல வளர்ச்சி, நாகரிகம், பண்பாடு போன்றவற்றை விரிவாக கற்றான். நூலகத்தில் பல்வேறு சமய தத்துவ நூல்களை வாசித்தான். அவனது அறிவு மேம்பட்டது, சிந்தனை விரிந்தது. அவனது பேரவசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் இருந்த ஹேஸ்ட்ரி அவனிடம் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவனது சந்தேகங்களுக்கு விடையளித்து ஊக்குவித்தார். கடவுள் எங்கே? கற்ற கல்வியும் வாசித்த நூல்களும் நரேந்திரனது சிந்தனையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின. பகுத்தறிவுவாதம் தலை தூக்கியது. அவனது விஞ்ஞான அறிவு கண்களால் காணாத எதையும் உண்மையென ஏற்க மறுத்தது. ஆரம்பத்தில் பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகள் அவனை ஈர்த்தன. அதில் உறுப்பினரானான். அவர்கள் நடத்தும் தியான யோக பயிற்சிகளில் பங்கேற்றான். என்றாலும் அது அவனுக்கு நிறைவை தரவில்லை. கேள்விகள் கேள்விகள். கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் ஏன் அவரை காண முடியவில்லை? அவரை காண நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் இல்லை என்றால் ஏன் இத்தனை ஆலயங்கள், பூஜைகள் போன்ற கேள்விகள் மனதுள் எழுந்தன. பதிவை தேடி பல இடங்களுக்கும் அலைந்தான். பல மகான்களை சந்தித்தான். ஒரு பலனும் ஏற்படவில்லை. அவன் ஏற்றுக்கொள்ளும்படியான பதிவை யாருமே கூறவில்லை. அவனது தேடல் தொடர்ந்தது. குருவை தேடி நரேந்திரனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். பெயர் ராம்சந்திர தத்தா. நரேனின் ஆன்ம தேடலை அறிந்து கொண்ட ராம்சந்திரா தட்சிணேஸ்வரத்தை அடுத்துள்ள காளி கோவிலில் ஒரு பூசாரி இருப்பதாகவும் அவர் பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்றும் அவரை பார்த்தால் அவன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தினான். தன் ஆசிரியர் ஹேஸ்ட்ரி மூலம் ஏற்கனவே பரமஹம்சரை பற்றி கேள்விப்பட்டிருந்தான் நரேன். தட்சிணேஸ்வரத்தில் ஒரு மகா மனிதர் இருப்பதாகவும் அவர் அனைத்தும் அறிந்த மகான் என்று ஆசிரியர் சொல்லியிருந்தார். அதனால் அவரை உடனடியாக சென்று பார்க்க ஆவல் ஏற்பட்டது. ஆனால் ஏனோ அது கைகூடாமலே தள்ளி போயிற்று. ஒரு நாள் நண்பன் சுரேந்திரநாத்தின் வீட்டில் நடைபெற்ற ஒரு விழாவுக்கு சென்றான் நரேன். அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்திருந்தார். எளிய தோற்றம் கொண்டிருந்த அவரை அவனது மனம் ஏற்கவில்லை. அதனால் அவரிடம் பேச நாட்டமின்றி ஒதுங்கியே இருந்தான். அவரோ அவனையே உற்று பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். நரேந்திரனுக்கு இனிய குரல் வளம்,
நண்பன் கேட்கவே உள்ளமுருக ஒரு பாடலை பாடினான். அதனை கேட்டதும் பரமஹசரின் கண்களில் கண்ணீர் பெருகியது, உடல் துடித்தது. அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விட்டார். வெகு நேரம் கழித்தே இயல்புக்கு மீண்டார். நரேனின் கைகளை பற்றி கொண்டு, அப்பா, நீ யார் என்பது உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்து விட்டது. நீ என்னை சந்திக்க தட்சிணேஸ்வரம் காளி கோவிலுக்கு வருவாயா என்று அன்பு கண்ணீர் மல்க கேட்டார். நரேனும் தலையாட்டினான். அவர் விடை பெற்று சென்றார். ஆனால் நரேன் உடனடியாக சென்று அவரை பார்க்க முற்படவில்லை. ஆங்கில கல்வி பயின்ற தனக்கு பள்ளி படிப்பை கூட சரிவர முடிக்காத அவரால் எப்படி உண்மையை விளக்கிக் கூற முடியும் என்ற ஐயம் அவன் மனதில் இருந்தது. அதனால் வெகு நாட்கள் அவரை சென்று சந்திப்பதை தவிர்த்தான். கடவுளை காட்டுவேன். ஒரு நாள் நண்பன் ஒருவனுடன் தட்சிணேஸ்வரம் காளி கோவிலுக்கு சென்றான் நரேன். சீடர்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனை பார்த்ததும் பரபரப்புடன் எழுந்து அருகில் வந்தார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. வாப்பா, உனக்காக நான் எவ்வளவு நாளாக காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா என்று கூறி அவனது கைகளை பற்றி கொண்டார். அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விட்டார். வெகு நேரம் கழித்து தான் கண்களை திறந்தார். உடனே நரேந்திரன் அவரிடம், சுவாமி, நீங்கள் கடவுளை கண்டதுண்டா என்றான் ஆவலுடன். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், சந்தேகம் என்ன குழந்தாய், உன்னை எவ்வாறு காண்கிறேனோ அதைவிட தினமாக நான் அவரை காண்கிறேன். உன்னோடு பேசுவது போல அவரோடு பேசியிருக்கிறேன். ஏன், வேண்டுமானால் உனக்கும் கூட அவரை காட்ட முடியும் என்றார். நரேந்திரன் திகைத்து போனான். நான் கடவுளை கண்டிருக்கிறேன், உனக்கு காட்ட முடியும், நீயும் அவரை காண முடியும் என்று இதுவரை அவன் சந்தித்த யாருமே அவனுக்கு உறுதி அளிக்கவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சொல்லை கேட்டு பதில் கூற முடியாமல் அப்படியே திகைத்து நின்று விட்டான். அவரோ தொடர்ந்து, குழந்தாய், எப்படி ஒருவன் பொன் பொருளை இழந்தால் துக்கிக்கிறானோ, மனைவி குழந்தைகள் இழப்பிற்காக கண்ணீர் விட்டு கதறுகிறானோ, அதை போல ஆண்டவனை காண வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று ஒருவன் துக்கித்தால், கண்ணீர் விட்டு கதறினால் அவரை நிச்சயமாக காண முடியும் என்று கூறினார். அந்த பதில் நரேந்திரனின் உள்ளத்தில் புதிய நம்பிக்கையும் எழுச்சியையும் தோற்றுவித்தது. நாளடைவில் ராமகிருஷ்ணனின் போதனைகள் நரேந்திரனின் உள்ளத்தை திறந்தன. அவை நரேந்திரருக்கு தெளிவை உண்டாக்கியதுடன் உண்மையான பரம்பொருள் எது என்ற உண்மையையும் விளக்கின. குருதேவர் ராமகிருஷ்ணர் நரேந்திரருக்கு குருவாக மட்டுமில்லாமல் ஞான தந்தையாகவும் விளங்கினார். முதல் சமாதி அனுபவம். ஒருமுறை நரேந்திரரோடு பேசிக் கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். அப்போது திடீரென பரவச நிலையில் தனது வலது கரத்தை நரேந்திரனின் நெஞ்சின் மீது வைத்தார். அவ்வளவுதான், இனம் புரியாத சக்தி ஒன்று தன்னை ஆக்கிரமிப்பதையும் தான் எங்கேயோ ஆழமானது ஒரு இடத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவதையும் உணர்ந்தார் நரேந்திரர். ஐயோ அம்மா, என்னை என்ன செய்கிறீர்கள், எனக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை தேடுவார்கள் என்று கதறினார். பின் மயக்கமடைந்து விட்டார். குருதேவர் கரத்தை எடுத்த பிறகுதான் நரேந்திரரால் சகஜ நிலைமைக்கு திரும்ப முடிந்தது. அது மயக்கம் அல்ல என்பதும், குருதேவரால் தனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதி நிலை என்பதும் பிற்காலத்தில் ஆன்மீக பக்குவம் பெற்ற பின்னரே நரேந்திரரால் உணர முடிந்தது. தனக்கென வேண்டா தகைமை. குருதேவரிடம் ஆன்மீக தெளிவை பெற்ற நரேந்திரருக்கு அவ்வப்போது உலகியல் சோதனைகளும் தலை காட்ட துவங்கின. வீட்டார் அவரது திருமண பேச்சை எடுத்தபோது வேண்டவே வேண்டாம் என்று மறுத்தார். பெற்றோர் மிகவும் மனம் வருந்தினர். இந்நிலையில் திடீரென நரேந்திரனின் தந்தை காலமானார். நரேந்திரரால் அந்த சோகத்தை தாங்கவே முடியவில்லை. ஆண் பிள்ளை என்று இருந்தது அந்த குடும்பத்தில் அவர் ஒருவர்தான். அதனால் குடும்ப பொறுப்பு முழுவதும் அவரே சுமக்க வேண்டி வந்தது. நாளடைவில் குடும்பம் வறுமையில் வாழ ஆரம்பித்தது. பணத்தேவையை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் தவித்தார். சகோதரிகளின் கல்வி, திருமணம் போன்ற வருங்கால நிகழ்வுகளை நினைத்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் நரேந்திரர். உறவினர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக சதி செய்தனர். தாயோ கண்ணீர் சிந்தினார். இதனால் கடவுளின் மீதுள்ள நம்பிக்கையே இழந்து விடுவோமோ என்று அஞ்சினார் நரேந்திரர். குருதேவரிடம் சென்று தம் பிரச்சனைகள் தீர ஆசீர்வதிக்குமாறும் அதற்காக காளி அன்னையிடம் வேண்டுமாறும் கேட்டுக்கொண்டார். அதற்கு குருதேவரோ, அன்னையிடம் நான் வேண்டுவதை விட நீயே வேண்டிக் கொள்வதுதான் நல்லது என்று கூறினார். உடன் ஆலயத்துக்கு சென்றார் நரேந்திரர். அன்னை முன் கைகூப்பினார். ஆனால் எனக்கு பொன்னும் பொருளும் தருக, குடும்பத்தின் துன்பத்தை நீக்குக என்றெல்லாம் அவரால் வேண்ட இயலவில்லை. ஆன்மசக்தியும் இறையாற்றலும் தமக்கு மென்மேலும் பெருக வேண்டும் என்றே வேண்டிக் கொண்டார். மற்றொரு முறையும் சென்று அன்னையிடம் வேண்டிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பரமஹம்சர். ஆனால் நரேந்திரரால் மறுபடியும் சுயநலமாக வேண்டிக் கொள்ள இயலவில்லை. அந்த அளவுக்கு அவர் மனப்பக்குவம் பெற்றிருந்தார். நாளடைவில் குருதேவனின் ஆசியாலும் காளி அன்னையின் அருளாலும் மெல்ல மெல்ல பிரச்சனைகள் தீரத் தொடங்கின. நீ சாதாரண மனிதன் அல்ல. குருதேவரை நாடியும் அவர் சந்நிதியில் தியானத்தில் ஆழ்ந்தும் அவருடன் விவாதித்தும் பல உண்மைகளை உணர்ந்து கொண்டார் நரேந்திரர். குருதேவர் இறைவனின் நாமத்தை உச்சரித்த உடனேயே பரவச நிலையை அடைவது சமபக்தர்களான மன்மோகனுக்கும் நித்திய கோபாலுக்கும் வழக்கமாக இருந்தது. ஆனால் நரேந்திரர் தனக்கு அப்படி ஆகவில்லை என்பது குறித்து கவலைப்பட்டார். குருதேவர் அதனை அறிந்தார். பின் நரேந்திரனை நோக்கி, நரேந்திரா, கவலை வேண்டாம். ஒரு சிறிய குட்டைக்குள் பெரிய யானை புகுந்தால் அது கலங்கித்தான் போகும். ஆனால் பெரிய கங்கை நதிக்குள் யானை புகுந்தால் நதி அதனால் கலங்குவதில்லை. இவர்களெல்லாம் சிறு குட்டையை போன்றவர்கள். அதனால் தான் சக்தியின் ஒரு சிறு துளி கூட இவர்களை மயக்கி விடுகிறது. ஆனால் நீயோ வற்றாத ஜீவ நதியான கங்கையை போன்றவன். அதனால்தான் உன்னை எந்த சக்தியாலும் மயக்கமடைய வைக்க முடியவில்லை. கலங்காதே என்று கூறி தேற்றினார். குருதேவரின் ஆறுதல் மொழிகள் நரேந்திரருக்கு நிம்மதி கொடுத்தன. பேசிக் கொண்டிருக்கும் போதே பரவச நிலைக்கு செல்வது குருதேவரின் வழக்கம். தானும் அந்த நிலையை அனுபவிக்க விரும்பினார் நரேந்திரர். அடிக்கடி குருதேவரிடம் இது பற்றி நச்சரிப்பார். ஒரு நாள் நரேந்திரரை அழைத்த குருதேவர் அவரது நெஞ்சில் கையை வைத்தார். அவ்வளவுதான், சமாதி நிலைக்கு போய்விட்டார் நரேந்திரர். வெகு நேரம் கழித்துத்தான் அவரால் தன்னுணர்வை பெற முடிந்தது. பின் அவர் குருதேவரிடம் தான் அந்த நிலையிலேயே இருக்க விரும்புவதாகவும் அதற்கு குருதேவர் அருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். அதற்கு குருதேவர், நரேந்திரா, நீ இப்படி சுயநலம் கொண்டவனாக இருக்கக்கூடாது. இந்த பூமியில் உன்னால் பல காரியங்கள் ஆக வேண்டி இருக்கின்றன. ஆகவே அந்த காரியங்கள் நிறைவேறும் வரை நீ இந்த நிலையில் நீடிக்க முடியாது. நீ ஒரு கப்பலை போன்றவர். நிர்விகல்ப சமாதி என்னும் பெட்டி இப்போது உன்னிடம் இருக்கலாம். ஆனால் அதற்கான சாவி என்னிடம்தான் இருக்கிறது. உன்னால் இந்த உலகுக்கு சில பணிகள் ஆக வேண்டியது உள்ளது. அதுவரை நீ அந்த நிலைக்கு முழுமையாக செல்ல முடியாது என்று கூறினார். குருதேவர் ராமகிருஷ்ணர் நரேந்திரன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். அது ஒரு குழந்தையின் மீது தாய் வைக்கும் பாசத்தை போன்றதாக இருந்தது. அடிக்கடி நரேந்திரனை பாடச் சொல்லி கேட்பார். அவர் பாடும்பொழுது தன்னை மறந்து சமாதியில் ஆழ்ந்து விடுவார். நரேந்திரனை சுட்டி காட்டி மற்ற பக்தர்களிடம், நான் சக்தியின் அம்சம், நரேந்திரன் சிவனின் அம்சம் என்பார். சமயங்களில் ஆனந்த கண்ணீர் வடித்தவாறே நரேந்திரனிடம், அப்பா, நீ யாரென்று உனக்கு தெரியாது. நீ சாதாரண மனிதன் அல்ல. மனிதகுலம் உயர்வதற்காக ஈசன் உன்னை அனுப்பியிருக்கிறான். நீ தெய்வ மகிமை உடையவன். உன்னால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகப் போகிறது என்று தழுதழுத்து கூறுவார். சீடர்களிடம், இவன் சாட்சாத் இறைவனின் அம்சம். இவனுடைய உள்ளம், உடல், ஆத்மா என அனைத்தும் மிக தூய்மையானவை. இவ்வுலகுக்கு மிகப்பெரிய பணியாற்றவே இவன் வந்திருக்கிறான் என்பார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.